கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 24 அத்தியாயம். கடற்கரை நடனம். கலை சூழ்கொண்ட மேகம் போன்றது. பிறர் உத்தரவிட்டால் பொய்யாது, ஒருவர் தடுத்தாலும் நிற்காது. முதியவர் அப்படியே இமை கொட்டாது நின்று விட்டார்.
உன் தாய் இந்த கதைக்கு பரதம் ஆடுவாளா?
ஆம் தாத்தா.
தாத்தா தாத்தா ஆக
உறவு முறை தலைமுறைக்கு முன்பு போகிறதே. பந்தை பிணைப்பு வெகு காலத்துக்கு முன்பு ஓடினாலும் பாச உணர்ச்சிக்கு எல்லை ஏது?
உன் தாய் எங்கே அம்மா இருக்கின்றாள்?
முதியவர் மெல்ல கேட்டார். இன்பவள்ளி சற்றென்று திரும்பினாள். தாயை பற்றிய நினைவு எழுந்துவிட்டது. உள்ளத்தில் மறைந்திருக்கும் எத்தனையோ நினைவுகளை அது கீறி எடுத்துவிடுமே. எரிமலை போல் நினைவுகள் பொங்கி பாயுமே. மடை திறந்து வரும் வெள்ளத்தை போல் அது குமரி ஓடி வருமே. அதை தடுப்பவர்கள் எவர்?
என் தாய் எங்கே இருக்கின்றாள்? அவர்கள் என்னோடு இருந்திருந்தால் நான் ஏன் இப்படி அனாதையாய் வருகின்றேன்? இப்படி தனியே சிற்பங்களை கண்டு ரசிக்கின்றேன்? அடுத்த நொடியில் என்ன நேர்மோ என்று வேதனையோடு ஏன் இருக்கின்றேன்
என்று எண்ணியவளாய் இன்பவள்ளி அந்த முதியவரை நோக்கினாள். அந்த பார்வையிலே மருட்சி இருந்ததை அவர் புரிந்து கொண்டார். இன்னும் அவளது கண்களிலே தழும்ப துடிக்கும் கண்ணீரையும் அவர் உணர்ந்தார்.
மகளே, எனக்கு இப்படித்தான் அழைக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. உன்னை இந்த கேள்வி கேட்டதற்காக வருந்தாதி. உன் தாயின் கலை அறிவை பற்றி சொன்னாய். நுட்பமான பாவத்துக்கு அபிநயத்துக்கும் திறமை கைப்பற்றவர்கள் மிக குறைவே. அதனால்தான் அந்த கலை பேரரசியை அறியத்தான் நான் கேட்டேன். உடனே சொல்ல வேண்டும் என்னும் கட்டாயமில்லை. உன்னை பார்த்தால் மிகவும் களைப்படைந்தவள் போல் தோன்றுகிறது. உன்னை எப்போதோ எங்கோ பார்த்திருக்க பிரம்மையும் உண்டாகிறது. நீ இந்த சிற்பங்களை பார்க்கும் கண்களை கண்டவுடன் நீ கலை ஆர்வமிக்கவள் என்பது தெரிகிறது மகளே. உனக்கு என்னாலான உதவியை செய்வேன். நான் சிறு குடிலொன்று அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த குடிலில் நீ இளைப்பாறு. இந்த கலை பூமி முழுமையும் உனக்கு சுற்றி காட்டுகின்றேன். 5 வித கோயில்களை காட்டுகிறேன். பகீரதன் செய்யும் தவத்தை காட்டுகிறேன். பெண்ணின் பெருமை உணர்த்தும் மகிஷாசுர மர்த்தினியின் கோபத்தை காட்டுகிறேன். மூவுலகும் ஈரடியால் அழுது மற்றோர் அடி எங்கே என்று கேட்ட பெருமாளின் தோற்றத்தை காட்டுவேன். திருமால் கிடந்த திருக்கோலத்தை காட்டுவேன். ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒவ்வொரு அற்புதமான பாவத்தை காணலாம். நீ கண்டுகளிக்கலாம். அதன் பிறகு நீ உன் கதையை கூறு. மெல்ல கூறு. மனவேதனை என்றே கூறு. உன்னை இன்னார் என்று அறிந்துதான் உதவி செய்ய வேண்டுமா? எனக்கு ஒரு மகனோ மகளோ இருந்திருந்தால் உன் வயதுதான் இருக்கும். அவர்களுக்கு நான் நாட்டிய சாஸ்திரத்தை பூரணமாக கற்றுக் கொடுத்திருப்பேன்.
இன்பவள்ளி அந்த முதியவரை பார்த்து கண் திரும்பாது நின்று கொண்டிருந்தாள். முதியவர் முகத்தில் புதிய களை பிறந்தது. இன்பவள்ளியை அழைத்துக் கொண்டு தன் குடிலுக்கு சென்றார். சற்று அச்சத்தோடு தான் அவள் பின்தொடர்ந்தாள். முதியவரின் குடில் தூய்மையாக வைக்கப்பட்டிருந்தது. மண் சுவரில் சுண்ணாம்பு பூசப்பட்டு விதவிதமான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. அரசகுமாரன் ஒருவன் கவிழ்ந்த மரக்களத்தில் நின்று இளமங்கையை காப்பாற்றுவதும் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிப்பதும் ஏகாந்தமான தீ ஒன்றில் அவர்கள் இன்பமாக வாழ்வதும் பிறகு அந்த அரசகுமாரன் அவளை பிரிந்து வருந்துவதும் கலை ஆர்வ மிகுதியால் நாடு முழுமையும் சுற்றி அந்த பெண்ணை மறந்து திரிவதும் கடைசியில் அந்த பெண்ணை போன்ற அழகிய சிலைகளை செய்து காலத்தை கழிப்பதுமாக அந்த ஓவியங்கள் விளங்கின. இன்பவள்ளி அவற்றை பார்க்க நினைப்பதற்குள் முதியவர் இன்பவள்ளி அழைத்து அருகே இருந்த சுனை ஒன்றை சுட்டி காட்டி அதில் குளித்து வருமாறு கூறி உணவு கொண்டு வர அவர் எங்கோ சென்றார். நீராடிவிட்டு முதியவர் அளித்த உணவை உண்டபின் அவள் கண்களை துயில் ஆட்கொண்டது. அப்படியே தரையில் படுத்தவள் நன்றாக உறங்கினாள்.
பாவம், சரியான தூக்கம் தூக்கி எவ்வளவு நாட்கள் ஆகினவோ, யார் பெற்ற செல்வமோ
என்று முணுமுணுத்த வண்ணம் அந்த முதியவர் வெளியே சென்றார். இன்பவள்ளி விழித்தெழுந்த போது கதிரவன் மேற்திசையில் சாய்ந்து விட்டார். பரபரப்போடு எழுந்து இன்பவள்ளியின் முகத்தை கடற்காற்று இன்பமாக தழுவியது. கடல் அலையின் கோஷம் கேட்டது. கடற்கரைக்கு சென்று அமர்ந்திருக்க வேண்டும் என்ற துடிப்பு ஏற்பட்டது. இன்பவள்ளி கால் போன திசையை ஒரு குறிப்பாக கொண்டு கடற்கரை நோக்கி நடந்து சென்றாள்.
அங்கே கடற்கரை. ஆஹா, கடற்கரையில் ஒரு தெய்வபுரி இருக்கிறதா? என்ன அற்புதமான கோவில்!
மணற்பரப்பை தவிர வேறு அறிய அவளுக்கு கம்பீரமாக நிற்கும் கோயில் கருத்தை கவர்ந்தது. மெல்ல நடந்து சென்று அதன் இரு விமானங்களையும் நிமிர்ந்து நோக்கினாள் இன்பவள்ளி. கடலில் நின்று வட்ட முழுமதி உதயமாகிக் கொண்டிருந்தார். திரண்டு இழும் பேரலைகள் கரைகளை நோக்கி வேகமாக வந்து அங்கு பரவி நிற்கும் பறவைகள் மீது மோதுவதை அந்த நிலவொளியில் காணும் போது பல முகம் கொண்ட குதிரைகள் விரைந்து விரைந்து ஓடி வந்து பகையரசன் பேரில் மோதுவது போன்று இருந்தன. வெண்மதியின் ஒளி கடற்கரை கோயிலின் மீது படர்ந்தது. இவ்வளவு நேரம் கடுமையாக இருந்த அந்த கோபுரங்கள் வெள்ளித்தகடு வேய்ந்தவை போலாயின. கடலுக்கும் கோயிலுக்கும் இடையே அமர்ந்திருந்தாள் இன்பவள்ளி. வட்ட முழுமதியையும் கோயிலையும் மாறி மாறி நோக்கினாள் இன்பவள்ளி. அவள் உள்ள கடல் ஒவ்வகையோடு கொந்தளித்தெழுந்தது.
ஏதோ பெரும் சுவர்ணபுரிக்கு வந்துவிட்டது போன்ற கழிப்போடு அவள் அந்த மணலில் உழவினாள். துல்லியமாக நிற்கும் வானத்தை நோக்கினாள், வான்மதியை நோக்கினாள். அந்த வட்டமதியிலே வடிவழக முகம் ஒன்று தோன்றியது. அந்த முகம் சித்திர சேனருடையதாக இருக்கக்கூடாதா என்று எண்ணினாள். ஆஹா, வட்ட முழுமதியில் சித்திரசேனன் சிரித்து நிற்கின்றாரே, அங்கேயே வந்துவிடுமாறு அழைக்கின்றாரே, அங்கே போவதற்கு தடை என்ன என்பவள்ளி? அந்த முதியவரிடம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டாமா? சொல்வதென்ன, நீ எதற்காக இவ்வளவு தூரம் கடல் கடந்து வந்தாய்? உன் இதய வேந்தனை தேடத்தானே? அதோ அவரை அழைக்கும் போது அந்த குளிர்ந்த பூமியிலே குமரனோடு கைகோர்த்து உழவலாமே, அவன் மென்தோல் அணைப்பில் இன்பம் சுவைக்கலாமே, வலிய கரத்தின் இறுகிய பிடியிலே சிக்கி தவிப்பதிலே தனித்த ஓர் இன்பம் காணலாம். அவள் அந்த மதி மண்டலத்திற்கு செல்ல புறப்பட்டு விட்டாள். மதியரசனின் சாம்ராஜ்யத்தில் வீற்றிருக்கும் என் காதலரிடம் செல்ல இப்படி நடந்து செல்லுதல் சரியா? வெண்மலர் விரிந்து கிடக்கும் அந்த பாதையிலே நாம் அற்புதமாக நடனமாடி நடனமாடி செல்வோம், நம் கலைத்திறன் முழுமையும் புலப்படுத்தி செல்வோம். இன்பவள்ளி தன் நிலை மறந்தவளாய் அங்கிருந்த உயர்ந்த பாறை மீது ஏறினாள், ஆடினாள், ஆட பிறந்தவள் போல் ஆடினாள். சந்திர மண்டலத்துக்கு சென்று தன் உள்ளம் கவர்ந்தவனை அடைய போகும் ஆர்வத்தில் ஆடினாள். வானொரு மதியின் விளங்கினும் அழகன் மனம் குளிர பலவித நடனம் ஆடினாள். அவள் ஆடிக்கொண்டு இருந்தாள். ஒரு சமயம் பம்பரம் போல் சுழன்றாள், ஒரு கணம் மின்னல் கீற்றென்று துள்ளினாள், மானினம் போல் மருண்டோடினாள், மயில் போல் நடைபழகினாள், முல்லை தீவில் ஆடிய கொடுகொட்டி ஆடினாள், பாண்டரங்கம் ஆடினாள், குறவை கூத்தாடினாள். அவள் தன்னிலை மறந்ததால் என்ன ஆடுகின்றோம் என்பதறியாத ஆடினாள். அப்போது அவள் ஆட்டத்தின் இன்பத்தை இரு பெண்கள் வியப்போடு கண்டுகளித்த வண்ணம் இருந்தனர். அவர்கள்தான் இளைய பிராட்டியார் குந்தவை தேவியாரும், கொடும்பாளூர் மகள் இளவரசி வானதியும். காஞ்சி பொன் மாளிகையை விட்டு அருண்மொழி சிவனடியார் வடிவில் சென்றவுடன் வானத்திக்கு ஏதோ தன் உயிரை வெளியே செல்வது போன்றிருந்தது. இவ்வளவு ஆண்டுகள் பிரிவாற்றமையின் துயர் அவளுக்கு தெரியவில்லை. இப்போது மூன்று நாள் சேர்ந்திருந்து அருண்மொழி சற்றென்று பிரிந்து சென்றது அவள் இதயத்தில் வேதனை ஓட்டியது. அவளால் அதை வெளிப்படுத்த இயலவில்லை. தன் மீது பேரன்பு பூண்டிருக்கும் இளைய பிராட்டியார் நலனுக்காக மாறுவேடம் பூண்ட அவரை அவளால் தடுக்க முடியுமா? தடுப்பதுதான் நியாயமா? தமக்கையின் துயர் தீர்க்க எல்லா விதங்களிலும் உதவுவதாக வாக்களித்திருப்பதை அதற்குள் மீறிவிடலாமா? நேற்று அவள் உள்ளம் அப்படி வேதனைப்படவில்லை, இன்று பட்டது. ஒவ்வொரு வினாடியும் தன்னிடமிருந்து அவர் பிரிந்து வெகு தூரம் சென்று விடுவது போன்ற உணர்ச்சி அவளுக்கு எழுந்தது. சோர்வு அவளை பற்றியது. காலையில் வானத்தியால் சீக்கிரம் எழ முடியவில்லை. இரவில் வெகு நேரம் தூக்கம் பிடிக்காமல் புரண்டு படுப்பாள். மஞ்சத்தில் மெல்லிய பஞ்சனை அவளுக்கு முட்கள் பரப்பியது போல் துன்பப்படுத்தும். வானதி, ஏன் கலக்கத்தில் உள்ள பாலிட்ட அன்னத்தை அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட்டாயே? நன்றாக உண்டு உறங்காவிடில் உடல் எதற்கடி ஆகும் என்று குந்தவை செல்லமாக கடிந்து கொள்வாள். ஆனால் வானதிக்கு ஏதோ பிரம்மை பிடித்தது போன்ற நிலை. பதியின் பிரிவு ஒவ்வொரு அணுவிலும் அவளுக்கு தெரிந்தது. அவர் அமர்ந்திருந்த மஞ்சம், அவர் கரம் நீட்டி பெற்ற பால் கிண்ணம், அவர் துயின்ற படுக்கை. அந்த படுக்கையில் உள்ள தலையணைகளை எடுத்து தன் மடி மீது ஒரு கணம் வைத்துக் கொண்டாள். பின்பு தானே மனத்திற்குள் சிரித்தவாறு பூங்காவை நோக்கி உள்ள பலகனி அருகே சென்று அவர் பற்றி இறங்கி சென்ற கொடிகளை கண்டவாறு சிறிது நேரம் நின்றாள். வானத்தையின் உடலில் பசலை படர்ந்தது. கை வளைகள் நழுவின. அவளது மனத்தை மாற்ற ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது குந்தவைக்கு. காஞ்சி மாளிகையை விட்டு சற்று எங்காவது போய் வர முடிவு செய்தாள். காஞ்சி மாளிகையில் வானத்து எவ்வளவு நாள் இருப்பாளோ அதற்குள் அவளுக்கு மாமல்லபுரத்து சிற்பங்களை காட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள். அங்கு இருக்கும் நேரத்திலாவது வானத்தை பிரிவு துன்பம் மறந்திருப்பாள் என்றோ? கடல் மல்லைக்கு ராஜஹம்ச படகில் ஏறி குந்தவையும் வானத்தையும் சென்றனர். ஓரிரு காவலர்களும் வந்தனர். மாமல்லபுரத்து சிற்பங்களை கண்டுவிட்டு கடற்கரை கோயிலுக்கு வந்தபோதுதான் இன்பவள்ளி நடனமாடிக்கொண்டிருப்பதை அவர்கள் கண்டனர். இன்பவள்ளியை கண்ட மாத்திரத்தில் குந்தவைக்கு அவளை பிடித்து விட்டது. தன் நிலையை அடைந்த இன்பவள்ளி நடனத்தை முடித்து திரும்பிய போது குந்தவை அவள் அருகே வந்து அவள் கரங்களை பிடித்து, பெண்ணே, யாரம்மா நீ? அற்புதமாக ஆடுகின்றாயே என்றாள். குந்தவையின் இந்த பரிவு குரல் இன்பவள்ளிக்கு எங்கோ கேட்டது போன்றிருந்தது. குந்தவையின் வருடலை முன்பே எங்கோ அடைந்தது போன்றிருந்தது. அவள் உடல் செழித்தது.
தன்னந்தனியே கடற்கரையோரத்தை நடனமாடும் பெண்ணே, நீ யார்
என்று வானத்தை கேட்டாள்.
நான் யார், நான் யார்
என்று இன்பவள்ளி விம்மினாள். தன்னை யார் என்று எப்படி கூறிக்கொள்வது? முல்லை தீவி நின்று வந்தவள் என்று கூறுவதா? ரத்தினவள்ளியின் மகள் என்று கூறுவதா? என்னவென்று கூறிக்கொள்வது? இன்பவள்ளி இப்போது வாய் திறந்தாள்.
நானா, நான் ஓர் அனாதை என்றாள்.
இதை கூறிய போது அவள் இதயமே வெடித்து விட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. கடல் மடை திறந்தது போன்று விம்மி விம்மி அழுதாள். குந்தவை அவளை அணைத்துக் கொண்டு,
பெண்ணே அழாதே, அனாதை என்று எவரும் இலர். அப்படி பார்த்தால் இதோ நான் அனாதைதான். என் அருகே நிற்கும் சோழ நாட்டு இளவரசி வானதியை கேள்.
அவள் கூறுவாள் என்றாள்.
சோழ நாட்டு இளவரசியா?
இன்பவள்ளி நிமிர்ந்து நோக்கினாள்.
பெண்ணே, கவலைப்படாதே. நீ யாரென்று எனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. நீ கலையரசி. கலை உள்ள படைத்து நீ அனாதையாக தெரியலாமா? என்னுடனேயே நீ வந்துவிடு. அனாதை என்ற உணர்வை உனக்கு இழாமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன். வா, அதோ சிவிகை இருக்கிறது, அதில் ஏறிக்கொள் என்று அழைத்தாள்.
இன்பவள்ளி திகைப்பால் மறுமொழி கூற எத்தனைப்பதற்குள் வானத்தையும் குந்தவையும் அவள் கரங்களை பிடித்தழைத்து சென்று சிவிகையில் ஏற்றினர். சிவிகை புறப்பட்டது. அந்த போதில் இருளில் எங்கிருந்தோ அந்த முதியவர் இன்பவள்ளியை தேடி அலைந்து,
குழந்தாய், குழந்தாய்
என்று பலத்த குரலில் கூப்பிடும் ஓலம் கேட்டது. அது அந்த பகுதி முழுமையும் எதிரொலித்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.